ගරු ආචාර්ය බන්දුල ගුණාධරතුමා, ඔබතුමාට මිනිත්තු 16ක් කාලයක් තියෙනවා.
ගරු කතානායකතුමනි, සේනා කෝරළේ තරුණ මේ දේශපාලන නායකයෙක් කතා කළාට පස්සේ මට කතා කරන්න ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. මක් නිසාද යත් එතුමාගේ පියා සරච්චන්ද්‍ර රාජකරුණ මන්ත්‍රීතුමා, ලක්ෂ්මන් කිරියල්ල මන්ත්‍රීතුමාත් දන්නවා, අපි සමග 1980 ගණන් වල සිට පාර්ලිමේන්තුවේ කටයුතු කරපු වැදගත් දේශපාලනඥයෙක්. ඉතින් ඒ නිසා එතුමාගේ පුත්‍රත්නේ විසින් ලංකාවේ පාර්ලිමේන්තුව භාවිතයේදී මේ පවතින මේ දෙවන්ත අර්බුදයේ පිළිබඳ මීට වඩා ගැඹුරු අධ්‍යයනයක් කළ යුතුයි කියලා තමයි මම එතුමට යෝජනා කරන්නේ. මොකද හේතුව එතුමන්ලා වැඩි තව දීර්ඝ කාලයක් මේ පාර්ලිමේන්තුවේ ඉඳලා රාජ්‍ය මූල්‍ය හැසිරවීම සඳහා දායක වෙන්න ඕන තරුණ මන්ත්‍රීවරු. තරුණ අයට මේ ඇති වෙලා තියෙන ප්‍රශ්නෙට සරලව උත්තර දීලා රටක් විදියට අපිට ගොඩ එන්න බෑ. එතුමා කියනවා මේ සියලුම අර්බුද ඇති වෙලා තියෙන හොරකම, වංචාව, දූෂණය, අක්‍රමිකතාවය නිසා කියලා. රටේ 1977 විවෘත වෙළඳපොළ ආර්ථිකය ඇතිවීම සමග විවිධ හොරකම්, වංචා, දූෂණ, අක්‍රමික ප්‍රධාන සාධකය බව ඇත්ත. ඒ ප්‍රධාන සාධකයේ පරිමාණය අතිශයෝක්තියෙන් තමයි දක්වලා තියෙන්නේ. මොකද පරිමාණය රාජ්‍ය මූල්‍යයේ හා මේ කර්මවල බලපෑම සංඛ්‍යාත්මක වශයෙන් අපි නිසි ලෙස ඉලක්කම් වලින් අධ්‍යයනය කරගත්තේ නැත්නම් අපිට මේ අර්බුදයෙන් ගොඩ එන්න බෑ. අපි තේරුම් ගන්න ඕනේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, නිදාසින් පස්සේ ලංකා ආණ්ඩුවේ විශේෂයෙන් 1977 පස්සේ රජයේ පුනරාවර්තන වියදම දැරීමට ප්‍රමාණවත් ආදායමක් උපදවා ගන්න බැරිවීම තමයි පළවෙනි ප්‍රශ්නේ. ඒක නිරූපණය වෙන්නේ රාජ්‍ය අයවැය ජංගම කිරුමේ හිංගියක්. ඉතින් ආණ්ඩුව කාගේ තිබුණත් ආණ්ඩුව පවත්වාගෙන යන්න පුළුවන් ප්‍රමාණයට වඩා වැඩියෙන් අපි වියදම් කරනවා. නොමිලේ සෞඛ්‍ය දෙනවා, නොමිලේ අධ්‍යාපනය දෙනවා, සමෘද්ධි සානාධාර දෙනවා, සේවකයන් තොග වශයෙන් බඳව ගන්නවා, වැටුප්පා වේතන ගෙවනවා. මේ වියදම් ටික දරා ගන්න බැරි වෙනකොට අපි ණය ගන්නවා. ණය ගන්නේ ක්‍රම දෙකකට. දේශීය ණය ගන්නවා, විදේශ ණය ගන්නවා. දේශීය ණය ගන්නකොට භාණ්ඩාගාර බිල්පත්, භාණ්ඩාගාර බැඳුම් කර බදු සංචිත සාතිකපත් යන අදිය නිකුත් කරනවා. දැන් වෙළඳපොළෙන් ඒ ණය ටික ඉල්ලන ප්‍රමාණය ලැබෙන්නේ නැති වෙච්චාම ආණ්ඩුව මුදල් අච්චු ගන්නවා. ඊට පස්සේ විදේශ වෙළඳපොළෙන් ණය ගන්නවා. විදේශ වෙළඳපොළෙන් ණය ගන්නකොට සානදායි ලෙස ණය ගන්න තියෙන්නේ ලෝක බැංකුව, ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල, ආසියානු සංවර්ධන බැංකුව වගේ ණය දෙන ආයතන දීර්ඝ කාලයකට ඉතාම අඩු පොලියට ණය දෙනවා. ඒ දෙන ණය ප්‍රමාණය ව්‍යාපෘති ණය දෙන්නේ නිශ්චිත ව්‍යාපෘතියකට පමණයි. ඒ ව්‍යාපෘතියට දීපු ණය වෙන එකට යොදවන්න බෑ. ඒකන්ද සමහර අය අහනවා, දැන් සෞද්ධි ෆන්ඩ් එකෙන් මම පාරක් හදනකොට ඒ මුදල් දෙනවා. එතකොට අහනවා, ඇයි ඒ පාර හදද්දි මේ අනිත් පාරවල් ලක්ෂේ පාරවල් නතර වෙලා තියෙන්නේ මොකද? සෞද්ධි ෆන්ඩ් එකේ මුදල් අරගෙන ලක්ෂේ පාරවල් වලට දාන්න බෑ. ව්‍යාපෘති ණය ආධාර ලැබුණාම යම් නිශ්චිත විශේෂිත ව්‍යාපෘතියක් මූල්‍යකරණය සඳහා ඒ මුදල් ලැබුණාම ඒ වෙනත් ව්‍යාපෘතියකට මාරු කරන්න කාටවත් බෑ. එවට ගිවිසුම් අස්සම් කරලා තියෙනවා. මහවැලිගඟ උතුරට ඇරවීමේ ව්‍යාපෘතියට සඳහා තමයි ජයජයවර්ධන ආණ්ඩුව වැඩියෙන්ම විදේශ ණය ගන්න පටන් ගත්තේ. මහවැලිගඟ උතුරට ඇරවීමේ ව්‍යාපෘතියට ගන්න ණය ගින්ගකට දාන්න බෑ, නිල් වලාවට දාන්න බෑ, ඉගිරිමිටියට දාන්න බෑ. මහවැලි ව්‍යාපෘතියට කියලා තියෙන ණය මහවැලි ව්‍යාපෘතියට පමණයි යොදන්න පුළුවන්. එතකොට අපිට උන දේ උතුරු අවුරුදු උතුරු නැගෙනහිර 30 අවුරුදු යුද්ධයක් තියෙනකොට ඒ යුද්ධය නිම කරලා රටට සාමය ගෙනීම සඳහා විශාල වියදමක් දරන්න සිද්ධ වුණා. මුහුදු වෙරළෙන් තුනෙන් දෙකක් මහ පොළොවෙන් තුනෙන් දෙකක් වෙනම රටක් ලෙස කඩලා ගන්න ප්‍රචණ්ඩත්වයේ තුලින් ත්‍රස්තවාදයේ තුලින් උත්සාහ දරන විට කාගේ රජයක් තිබුණත් ඕනෑම රජයක වගකීම තමයි ඒකීයභාවය හා ස්වෛරීත්වය ආරක්ෂා කිරීම සඳහා ඒ ආණ්ඩුව වැඩ කරන්න ඕන. ඒ ආණ්ඩුව අපිට මුදල් මදි වෙනකොට අර විදේශ ආධාර සපයන ආයතන වලින් මුදල් දෙන්නේ නැති වෙනකොට අපි ජාත්‍යන්තර වෙළඳ පොළට ගිහිල්ලා ණය ගන්න වුණා. එහෙම කරන්න උනේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට පළවෙනි ස්වෛරීත්ව බැඳුම් කරේ ඇමරිකන් ඩොලර් මිලියන 500 ඕනේ යුද ආයුධ. ඒවා මෙහි මල්ටි බැරල් රොකට් ලොන්ච් එහෙම කියලා කිව්වහම ඒවට අපිට මේ දේශීය මුදල් වලින් කරන්න පුළුවන් ඒවා නෙමෙයි. කපිර යානා, යුද ටැංකි, යුද නැව් මේවට අවශ්‍ය මුදලුත් ගන්න ඕනේ. ගන්න මුදල් මදි වෙනකොට පළවෙනි සවරින් බොන්ඩ් ඉෂු කළා ඇමරිකානු ඩොලර් මිලියන 500කට. ඒකට එදා විපක්ෂය විරුද්ධ වුණා. විරුද්ධ වුණත් ඊට පස්සේ රට ඇතුලේ ප්‍රමාණවත් නැති වෙනකොට මේ දේශීය වශයෙන් වාසිදායක මූලාශ්‍ර වලින් ණය ගන්න බැරි වෙනකොට විදේශයන්ගෙන් ණය විදේශ වෙළඳ පොළට ගිහිල්ලා ගිනි පොළියට ණය ගත්තා. සවරින් බොන්ඩ්ස් ඉෂු කළා. සංවර්ධන බැඳුම් කරා. ඒකේ බොහොම පොඩ්ඩයි මහින්ද රාජපක්ෂ මුළු රාජ්‍ය කාලය තුලදීම සවරින් බොන්ඩ්ස් ඉෂු කළේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 6.5යි. 2014 ආණ්ඩු ඉවරලා 2015 යාපාන රජයේ පැමිණුණාට පස්සේ මේ විපක්ෂ නායකතුමත් ජනාධිපතිතුමත් මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමත් එවකට සිටි රජයේ සියලු දෙනා සම්බන්ධ වෙලා තමයි ලංකා ආණ්ඩුව වෙනුවෙන් ස්වෛරීත්ව බැඳුම් කරන ණය ගත්තේ. ඒව දැන් ගෙවීම ගැන ප්‍රශ්නයක් මතු වෙච්චහම ඒක රජයේ දූෂණය වංචාව කියලා බේරෙන්න බෑ. දැන් මං සඳහන් කරන්න කැමති ගරු කතානායකතුමනි, මේ අරන් තියෙන විදේශ මං මේ ගරු සභාවට දන්නන්න කැමති 2015 ජනවාරි මාසේ ගන්නවා යාපාන රජය ස්වෛරීත්ව බැඳුම් කරයන් නිකුත් කරනවා ඩොලර් මිලියන 650යි. ඒක ගෙවන්න තියෙන්නේ තාම ඇවිල්ලා නැහැ 2025 ජනවාරි මාසේ. එතකොට විපක්ෂ නායකතුමා තැන තැන ගිහිල්ලා කතා පවත්වලා කියනවා ණය බිල්ලෙක් මවනවා කියලා. මේ බිල්ලා නෙමේ, මේවා ජාත්‍යන්තර වශයෙන් පොරොන්දු වෙලා ඔබතුමන්ලගේ රජය ලබාගත්ත ණය. එතුමා ඒ කැබිනට් මණ්ඩලයේ හිටියා බරපතල කැබිනට් ඇමතිවරයෙක් ලෙස. එතකොට ඒ කාලේ එතුමා වියදම් දරලා තියෙන්නේ මේ ගත්ත ණය වලින්. එතකොට එතුමා අරන් තියනවා සංවර්ධන බැඳුම් කරවලින් 2025 ජනවාරි මාසේ ගෙවන්න 6.12 පොලියට අවුරුදු 10 බැඳුම් කරේ කල්පිරෙනවා. ඊට පස්සේ තව බැඳුම් කරයක් කල්පිරෙනවා 2015 ඔක්තෝබර් මාසේ ගත්ත ඇමරිකානු ඩොලර් බිලියන මිලියන 1500ක්. ඒක ගෙවන්න තියෙනවා නියෝජ්‍ය කතානායකතුමනි 2025 ඔක්තෝබර් මාසේ. එතකොට 1.5 කියන එක ගෙවන්න කොයිතරම් විශාල මුදලක්ද? හම්බද්දට වරාය විකුණලා ලබාගත්තේ ඇමරිකානු ඩොලර් මිලියන 1.4යි. දැන් ඔබතුමන්ලා 2015 අවුරුදු 10ට ගත්ත 1500 ගෙවන්න හම්බද්දට වරාය වගේ වරායක් වික්කත් බෑ. ඇයි ඒක ගැන හිතන්නේ නැත්තේ? අපි නෙමෙයි මේ ටික අරන් තියෙන්නේ. විපක්ෂ නායකතුමා ඒ ගැන උත්තරයක් රටට ලෝකෙට කියන්න ඕනේ. 2016 ජුනි මාසේ නිකුත් කළා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඩොලර් මිලියන 1000ක්. ඒක 2026 ජුනි මාසේ ගෙවන්න ඕනේ. 2016 ජූලි 500ක් නිකුත් කළා. 2021 දෙසැම්බර් එක ගෙවන්න ඕනේ. පස් අවුරුද්දකට. 2018 මැයි මාසේ නිකුත් කළා 1500ක්. ඒක 2027 මැයි මාසේ ගෙවන්න ඕනේ. තම 2027 ඇවිල්ලා නැහැ. මේ උරුමය එන්නේ ඉස්සරහට එන ආණ්ඩුවලට. කාගේ ආණ්ඩුවක් ආවත් ඉස්සරහට එන ආණ්ඩුවලට මේ විහිළු කරන්න බෑනේ ජාත්‍යන්තරයත් එක්ක. තමුන් ගත්ත ණය ගෙවන්න ඕනේ. තමන් ස්වරීත්ත බැඳුම් කරේ කියන එක කල්පිරෙන එක දවස. ඒ දවසේ ඒක ගෙවන්න ඕන. ඒවට කියන්නේ බුලට් පේමන් කියලා. එක දවසේ ඒක ගෙවන්න ඕන. ඊළඟට තබුන් වහන්සේලා ගත්තා 2018 අප්‍රේල් මාසේ 1250ක්. 2028 අප්‍රේල් මාසෙට ගෙවන්න ඕනේ. අවුරුදු 10 පිරෙන්නේ 2028 අප්‍රේල් මාසෙට. එතකොට 2028 අප්‍රේල් මාසේ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න කවුරු හරි මන්ත්‍රීවරු ඉඳී. එදාට මේ 1250 හොයන්නේ කොහමද? ඩොලර්. 2019 මාර්තු මාසේ 1400ක් නිකුත් කළා. 2029 මාර්තු මාසෙට මේක ගෙවන්න වෙන්නේ. 2029 මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න අයට මගේ මේ හැන්සාඩ් වාර්තාව කියෝ ගන්න පුළුවන්. එතකොට 2029 දී මේ ගත්ත ටික ගෙවන්න ඕනේ. අවුරුදු 10 පිරෙන්නේ 2029 දී. ඊළඟට 2019 මාර්තු මාසේ තව 10ක් නිකුත් කළා. ඒක අවුරුදු 5කට නිකුත් කළේ. 2024 මාර්තු මාසේ ගෙවන්න තියෙනවා. අපි ඉන්නේ තාම 2023. 2019 ජුනි මාසේ 500ක් නිකුත් කළා. ඒකද අවුරුදු 5ට 2024. ඒකත් ගෙවන්න තියෙනවා. 2019 ජුනි 1500ක් නිකුත් කළා අවුරුදු 10කට. 2029 ජුනි 1500ක් හොයාගන්න ඕන. ඇමරිකානු ඩොලර් මිලියන. දැන් බලන්නකෝ මේකට කවුරු හරි ඉලක්කම් වලින් උත්තරයක් දෙන්න එපා. කොහෙන්ද මේක හොයාගන්නේ කියලා. මේ ආණ්ඩුව රාජ්‍ය මූල්‍ය පිළිබඳ වගකීම දරන පාර්ලිමේන්තුව මේකට උත්තරයක් හොයන්න ඕනේ. මේක බිල්ලෙක් නෙමෙයිනේ. මේ රටේ ගිවිසුම් අස්සම් කළා මහා භාණ්ඩාගාරය ලංකා ආණ්ඩුව වෙනුවෙන් aran තියන ණය. 2019 වර්ෂයේදී එක වර්ෂයකට විතරක් aran තියෙන ස්වරීත්ත බැඳුම් කර ප්‍රමාණය බලන්නකෝ නියෝජ්‍ය කතා නායකතුමනි. 2019 මාර්තු 1400යි. 2019 මාර්තු නැවත 1000යි. එකක් 2019 මාර්තු 1400 aran තියෙන්නේ අවුරුදු 10කට. 2019 මාර්තු 1000ක් aran තියෙන්නේ අවුරුදු 5කට. 2019 ජුනි 500ක් aran තියෙන්නේ අවුරුදු 5කට. 2019 ජුනි 1500ක් aran තියෙන්නේ අවුරුදු 10කට. 1500යි 500යි 2000යි 1000යි 3000යි 4400ක් ඇමරිකානු ඩොලර් මිලියන aran තියෙනවා 2019 අවුරුද්ද විතර. 29 දී කල්පිරෙන. 24 දී කල්පිරෙන. ඉතින් කවුරු ආණ්ඩු කළත් මේ ඇති කරගත්ත ගිවිසුම් අනුව ගෙවන්න ඕනේ.
දැන් ගෙවන්න බැරි වෙලා තුනක කාලයක් තියෙනවා.
දැන් ගෙවන්න බැරි වෙලා අපි කියලා තියෙනවා මේ තියෙන ආදායමෙන් ගෙවන්න බෑ. එහෙනම් ක්‍රමයක් කියන්න ඕනේ. ක්‍රමයක් කියන්නේ නැතුව මේකට දේශපාලන විසඳුමක් තියෙනවා කියලා කවුරු හරි හිතනවා නම් ඒ විසඳුම කියන්න. මේ තත්ත්වයෙන් රට අපි සියලු දෙනාගේ රට. අපි 2014 දී විදේශ ණය තිබුණේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඇමරිකානු ඩොලර් බිලියන 43යි. නොපිය වූ මුළු විදේශ ණය තිබුණේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 43යි. 2019 ඇමරිකානු ඩොලර් බිලියන 54 දක්වා වැඩි වුණා. යහපාලන රජයේ යටතේ 2015 ඉඳන් විදේශ ණය ප්‍රමාණය වැඩි වුණා ඇමරිකානු ඩොලර් බිලියන 9කින්. දැන් 2022 අවසානයේ වෙනකොට මේ අවුරුද්ද ලබනකොට අපි පිටරට වලට තව ගෙවන්න තියෙනවා බිලියන 49.6ක් ඇමරිකානු ඩොලර් බිලියන. මේක ආණ්ඩු වෙනස් වුණා කියලා, ජනාධිපතිවරු මාරු වුණා කියලා, අගමැති වෙනස් වුණා කියලා, කැබිනට් මණ්ඩලය වෙනස් වුණා කියලා වෙනස් වෙන්නේ නැහැ. ආණ්ඩුවක් විසින් රාජ්‍ය නිල මුද්‍රා සහිතව රටේ ජනයා වෙනුවෙන් පෙළක් මේ මහාචාර්යවරු මේ සංඛ්‍යා වගයක් දෙනවා පත්තරවලට ඒක පුද්ගල ණය වැඩි වෙලා කියලා. මහාචාර්යවරයෙක් වෙන්න ඕනේ තුන්වෙනි පන්තියේ දරුවෙක් වුණත් දන්නවා. ජනගහනය වැඩි වෙනවට වඩා වැඩි වේගයකින් ණය ගන්න ප්‍රමාණය වැඩි වෙනකොට ඒ ණය බේරන්න නැතුව ඉන්නකොට එක පුද්ගලයෙකුට දරන්න සිද්ධ වෙන ණය බර දිගින් දිගටම වැඩි වෙනවා. මේ තියෙන ඉලක්කම් අනුව මේ හේතුව ඇති වෙලා තියෙන්නේ කොහොමද? මේකෙන් ගැලවෙන්නේ කොහොමද කියන එක තමයි ආචාර්ය මහාචාර්යතුමන්ලා රටට ලෝකෙට කියන්න ඕනේ. ආර්ථික විද්‍යාව පිළිබඳ ඉන්න මහාචාර්යවරේ මේ තුනේ පන්තියලා මේ කුටුනත් හදන්න පුළුවන් ඉලක්කමක් හදාගෙන ඒක පත්තරයකට නිවුස් එකට දෙන එක නෙමෙයි යුතුකම. ඒක නෙමෙයි වගකීම. අපිට මේ ටික රීෂෙඩියුල් කරගන්න අවබෝධයක් නැති නිසා රජයට ඒ සඳහා විශේෂඥතාවයක් තියෙන මහාචාර්යවරු ආචාර්යවරු හෝ මූල්‍ය උපදේශකවරු නැති නිසා අපි ජාත්‍යන්තරයට ගිහිල්ලි වෙලා මේ රජය වෙනුවෙන් මේ ණය ප්‍රතිව්‍යුහගතකරණය කර දෙන්න කියලා ප්‍රංශයේ ලසාඩ් සමාගම තෝරගෙන තියෙනවා. ඒ තෝරගත්ත සමාගම තේරීමේ කමිටුවේ කැබිනට් සබ් කමිටි එකේ සභාපති ධුරේ දරුවේ මහාචාර්ය ජී.එල්. පීරිස් මහාචාර්යතුමා. එතුමා මේවා විශ්ලේෂණය කළා, විග්‍රහ කළා. ලෝකේ රටවල් අමාරුවේ වැටෙන වෙලාවේ ගොඩගන්න පුළුවන් ක්‍රමවේද දක්වලා තියෙන සමාගම කිලයක තෝරන් තියෙනවා.
කාලය අවසන් වෙනකරු.
ඉතින් ලංකාවේ වෙන විශ්වවිද්‍යාලයක මහාචාර්ය ආචාර්යතුමෙක් ඉන්නවා නම් මේ ජාතික අර්බුදයෙන් ගොඩ එන්න. එතුමා දැන් මේ වෙලාවේ ඉදිරිපත් වෙන එක මෙලෝ වශයෙන් කීර්තියයි. පරලෝ වශයෙන් පින්කමයි. මේ පොසොන් මාසේ. එයා ඇවිල්ලා ඉවිල්ලා කියන්න ඕනේ මෙන්න මේ ක්‍රමය කළාම මේ ණය නිදාස් වෙතයි. අපි ඒක සඳහා ජනාධිපතිතුමත් අගමැතිතුමත් මහා බැංකුවත් මුදල් අමාත්‍යාංශයත් ත්‍රිපිටක සමාගමත් මේ ත්‍රිපිටක සමාගම නඩුවලට ලසාඩ් සමාගමත් වෙනත් ජාත්‍යන්තර විශේෂඥයන් මේ අර්බුදයෙන් ශ්‍රී ලංකාව ගලවා ගැනීම සඳහා සාකච්ඡා සම්මන්ත්‍රණ වැඩමුළු විවිධ දේ කරනවා. ඒ නිසා ජනාධිපතිතුමා රටින් බැහැරව ජපානයට යන විටත් එතුමා ජපානයේ රජය සමග සාකච්ඡා කරන්නේ කොහොමද මේ ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය ණය අර්බුදයෙන් බේරෙන්නේ.
අවසන් කරන කර.
හරි. ඉතින් ඒ නිසා අපේ විපක්ෂයේ යුතුකම වගකීම තමයි 2029 වෙනකම් මේ අර්බුදයේ තියෙනවා. මේකට දේශපාලන විසඳුමක් නැහැ. ආණ්ඩු මාරුකරණයෙන් හෝ පුටු වෙනස් කිරීමෙන් උත්තරයක් නැහැ. ගහලා මැරුවයි කියලා උත්තරයක් ලැබෙන්නේ නැහැ. ඒක නිසා කරන්න තියෙන්නේ අපි සියලු දෙනා එකතු වෙලා මේ ණය ප්‍රතිව්‍යුහගතකරණය කිරීමේ ක්‍රියාවලිය සැප්තැම්බර් මාසේ වෙනකොට සාර්ථක වෙයි කියලා හිතනවා. ඒ සාර්ථක කර ගැනීම සඳහා එකතු වෙලා වැඩ කරන්නට කියන ආයතනයේ ක්‍රමින් මගේ වචන කීපය අවසන් කරනවා.
බෞද්ධ සිත ගරු මෙතුණි. ඊළඟට ගරු සිවනානම් සිවඥානම් ශ්‍රීධරන් මෙතුමා මිනිත්තු 18ක් කාලයක් දෙනවා.
ගෞරව தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே, மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதார கடன்கள், கடன்களில் உள்ள சீரின்மைகள், இந்த நாடு இவ்வளவு தூரம் வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்து முன்னேற வேண்டிய தொடர்புகள் தொடர்பான இன்றைய தலையங்கம் இருந்தாலும் சில விடயங்களையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு. மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு பெரிய மனித பேரவலம் நடைபெற்று 13 ஆண்டுகள் முடிந்து 14வது ஆண்டுக்குள் இந்த தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய மிகப்பெரிய தொடர்ச்சியை இன்றைய உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாளாக இது மாறியிருக்கிறது. இலங்கையிலே இன்னும் இந்த விடயத்திற்கான ஒரு நேர்மையான இதய சுத்தியான சரியான முறையிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த விசாரணைகள் செய்யப்படாமல் இருப்பதும் ஒரு நல்லிணக்கம் என்பதோ அல்ல இந்த நாட்டிலே அந்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய வழங்க வேண்டிய நீதி என்பதோ இதுவரை கிடைக்காத ஒன்றாக இந்த நாட்டிலே காணப்படுகிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களை நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாட்டிலே ஒரு நிரந்தர சமாதானமும் நிரந்தரமான ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என்று இந்த நாடு விரும்புகிறதா, சிங்கள மக்கள் விரும்புகின்றார்களா, அல்லது இங்கே இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் விரும்புகின்றார்களா, அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் பொருளாதார ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சரியான ஒரு கரு அவர்களிடம் இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டிலே கடந்த 40 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற மிகப்பெரிய யுத்தமும் ஒரு இன அழிப்பு நடவடிக்கைகளும் இலங்கை பற்றிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உலக நாடுகளிலே எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது, அது உலக நாடுகளிலே எவ்வாறு சொல்லியிருக்கிறது என்பதை முதலில் இந்த நாடு உணர வேண்டும். அந்த உணர்ச்சிகள் அந்த எண்ணங்களை நீங்கள் சிந்திக்க தலைப்படாமல் விட்டால், அதற்கான நீதியை காணாமல் விட்டால், அதற்கான உண்மைகளை கண்டறியாமல் விட்டால் இந்த நாடு இன்னும் ஒரு அதள பாதாளத்துக்கு செல்லும். குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு 2010 ஒரு LLRC என்கிற நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த நல்லிணக்க ஆணைக்குழு கொடுத்த பல சிபார்சுகள் கிடப்பிலே போடப்பட்டது, செயல்படுத்தப்படாமல் விட்டது. அதற்கு பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினூடாகவும் இந்த விடயம் கரிசனைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணைக்குழுவினூடாகவும் ஒரு நீதியோ நல்லிணக்கமோ இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்படவில்லை. இவையெல்லாம் கடந்து வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் 2015 செப்டம்பரிலும் சரி, அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் இலங்கையிலே ஒரு உள்ளக முறையிலே நாங்கள் விசாரிக்கிறோம் என்று இலங்கை ஏற்றுக்கொண்டதற்கு அமைய உலக நாடுகளுடைய உதவியோடு, சர்வதேச பொறிமுறைகளின் உதவியோடு அந்த விசாரணையை முன்னெடுக்கிறோம். நாங்கள் அதற்கான முழு ஒத்துழைப்புகளையும் வழங்குகிறோம், உண்மையை கண்டறிகிறோம், நீதியை நிலைநாட்டுகிறோம் என்று இலங்கை குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே நீதி இல்லாமல் இருக்கிறது, நீதி செத்திருக்கிறது. எந்த நடவடிக்கைகளும் இதுவரை நடைபெறவில்லை. இந்த மக்கள் அநாதைகளாக இருக்கிறார்கள். யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ளே அவர்கள் மீண்டும் மீண்டும் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய நிலங்களிலே விகாரைகள் அமைக்கப்பட்டு அந்த விகாரைகளுக்கான நிலங்கள் பெரிய அளவிலே கோரப்படுகிறது. அதனை விட அவர்கள் இருக்கின்ற பிரதேசங்களிலேயே அவர்களுக்கு தெரியாமலேயே அவருடைய நிலங்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையில்தான் 13 ஆண்டுகள் கடந்து 14வது ஆண்டுக்குள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்கள் May 18 என்பது இந்த நாட்டிலே கடந்து போயிருக்கிறது. அதனை கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார், மனித உரிமைகள், சமாதானம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை விட்டுக் கொடுத்து விட முடியாது என்பதற்கான நினைவூட்டல்களாக போரினால் பாதிக்கப்பட்ட கனேடிய தமிழர்களின் கதைகள் உள்ளன. எனவே போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வரும் இலங்கையர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்திய செயல்பாடுகளை கனடா ஒருபோதும் நிறுத்தாது. இவ்வாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக 13 ஆண்டுகள் கடந்து 14வது ஆண்டிலே ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய உலகத்திலே உள்ள 7 செல்வந்த நாடுகளில் ஒரு நாடான கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டதை இலங்கை மறுதளித்திருக்கிறது. இலங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாட்டிலே பகிரங்கமாக உலகம் முழுக்க தெரிந்த ஒரு விடயம், உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், உலகத்திலே இருக்கின்றவர்கள் நீதியை கேட்கிறார்கள். நீங்கள் உண்மையை கண்டறிவதாக குறிப்பிட்டீர்கள், நீதியை நிலைநாட்டுவதாக சொன்னீர்கள். ஆனால் இதுவரை இந்த நாட்டுக்குள் எந்த ஒரு நீதியும் நிலைநாட்டப்படவில்லை, உண்மை கண்டறியப்படவில்லை. ஏன் நீங்கள் தயங்க வேண்டும்? இதற்காக ஏன் நீங்கள் பின்னிற்க வேண்டும்? நீங்கள் ஏன் ஒரு சர்வதேச விசாரணை என்பதை, அந்த மக்கள் மீது நடந்த யுத்த குற்றங்களுக்கான விசாரணைகளை, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கான விசாரணைகளை பகிரங்கமாக நடத்தினால் நீங்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அதுக்காக ஏன் நீங்கள் தயக்கமடைய வேண்டும்? நீங்களே அதனை ஏற்றுக்கொண்டு முன்னின்று செய்தால், சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடு செய்தால் இது இன்னும் மிகப்பெரிய தெளிவாக இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து தரும் அல்லவா? ஆகவே நீங்கள் ஏன் அதில் தயக்கம் காட்டுகிறீர்கள்? ஏன் நீங்கள் பின்னிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? இங்கே கடந்த கனடிய பிரதமருடைய கருத்தை கடுமையாக கண்டித்து நிராகரிப்பதாக இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரை எரிக் வோல்ஸ் அவர்களை 2023 5/19 வெள்ளிக்கிழமை இலங்கையினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் அவரை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து தன்னுடைய ஆட்சேபத்தை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்ட அறிக்கை இது, பிரிவினையை ஏற்படுத்துகின்றது, எவ்வித ஆதாரமும் இன்றி இனப்படுகொலை என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது, சமாதானம் நல்லிணக்கம் இலக்காக கொண்டு அரசாங்கம் செயல்படுவதாகவும் இவ்வறிக்கை இலங்கையர்களை துருவமயப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கே அவர் குறிப்பிட்ட விஷயங்களில் ஏற்கனவே இலங்கை துருவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் என்பதும் இலங்கையிலே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் துருவமயப்படுத்தி அது இரண்டாக வைத்திருக்கிறது. இது எல்லாரும் உலகம் அறிந்த உண்மை. இந்த துருவமயப்படுத்தப்பட்டது என்பதை இந்த நாட்டினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அரிசப்ரி அவர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர் குறிப்பிடுகிறார், இந்த கனடாவினுடைய பிரதமருடைய கருத்து இது துருவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். நான் இந்த இடத்திலே ஒன்றை கனடாவினுடைய பிரதமருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதேநேரம் கனடாவினுடைய தூதுவரையும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கிறோம். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் நியாயமானவை, எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், எமது மக்கள் நீதிக்காக இன்னும் தெருக்களிலே போராடுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்கள், தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள். நாங்கள் கண்கண்ட சாட்சியமாக இருக்கிறோம். நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்தோம். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையிலே நாங்கள் ஜனாதிபதியோடு பேசிய பொழுதும் ஜனாதிபதி சொன்னார், காணாமல் போனவர்களுக்கான ஏதோ ஒரு முடிவை நான் விரைவாக எட்டுகிறேன் என்று. கடந்த 15ஆம் தேதி நடந்த கூட்டத்திலும் கூட ஜனாதிபதி சொன்னார், நான் விரைவாக எட்டுகிறேன் என்று. ஆனால் இது 13 வருஷங்களுக்கு மேலாக இந்த கருத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களால் சொல்லப்படுகிறது. உலகம் இன்று ஏமாந்திருக்கிறது. உலகத்தை தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கம் ஏமாற்றி வந்திருக்கிறது. அதனால்தான் இன்று உலகம் சொல்கிறது, நீங்கள் நீதியை கொண்டு வாருங்கள், நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள், உங்களை நம்ப முடியாமல் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற துருவமயப்படுத்தல் என்பது 2 தேசிய இனங்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனம் படுகொலை செய்த நாளை அந்த உலகம் சொல்லுகிறது. நீங்கள் இதற்கான நீதியை கொண்டு வாருங்கள் என்று. ஆகவே கனடாவினுடைய பிரதமர் சொன்ன கருத்தை தமிழர்கள் வாஞ்சியோடு பார்க்கிறார்கள், மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர்கள் அதனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுதலாக பார்க்கிறார்கள். ஆனால் கனடாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அழைத்து அவர் விரட்டப்பட்டது அல்லது அவர் ஏசப்பட்டது என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்தும் கனடா, பிரித்தானியா, ஏனைய கோ கண்ட்ரிஸ், ஏனைய இலங்கையினுடைய மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நாடுகள் இந்த விடயத்திலே அதிகமான கரிசனையை எடுக்க வேண்டும். இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். மிக முக்கியமாக தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் நடந்தது, சரி, இங்கே ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை அல்லது இங்கே மக்கள் மீதான ரசாயன குண்டுகள் வீசப்படவில்லை, அவர்கள் மீது கொத்து குண்டுகள் வீசப்படவில்லை, இந்த மக்கள் மீது நீங்கள் பராஜ் குண்டுகளை வீசவில்லை, நீங்கள் உணவளிக்காமல் மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்றெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களானால் அதனை ஒரு சர்வதேச விசாரணைக்கு விடுங்கள். அதனை ஒரு சர்வதேச சமூகம் விசாரிக்கட்டும். சுதந்திரமான, நியாயமான ஒரு சர்வதேச ஆர்வலர்களை கொண்ட குழுவினால் இந்த நாட்டில் இது நடைபெற்றதா இல்லையா என்பதை விசாரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாடு ஏன் கொடுக்கக்கூடாது? எத்தனை 1000 குழந்தைகள் உணவில்லாமல் இறுதி யுத்தத்தில் இறந்தார்கள். முள்ளிவாய்க்கால் வரை சென்ற 420,000 மேற்பட்டவர்களில் உணவில்லாமல் இறந்தவர்கள். அப்பொழுது இருந்த அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் சொன்னார், 75,000 பேர் தான் இருக்கிறார்கள் வெண்ணிலே என்று. 420,000 பேர் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள். அவர்கள் முள்ளிவாய்க்கால் கடந்து வந்து வவுனியாவினுடைய பல்வேறுபட்ட முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத்தான் அண்மையிலே அந்த காலத்திலே பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் இவ்வாறு சொல்கிறார், முட்கம்பி அடித்த வேரிக்குள் செம்மறி ஆடுகளைப் போல் எங்களை அடைத்தார்கள், எங்களின் உடைகளை எல்லாம் கலற்ற வைத்தார்கள், வயது பால் வித்தியாசமின்றி எல்லோரும் பச்சை குழந்தைகள் கூட தங்கள் உடைகளை களைய வேண்டும், காவல் தளத்துக்கு பின்னால் அவளை வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்க வேண்டும், காவல் தளத்திற்கு பின்னால் அந்த சிறுமி அரை நிர்வாணமாக நின்று அழுவதை கண்டேன். ஈழம் சாட்சியமற்ற போரின் சாட்சியங்கள் என்ற நூலிலே பிபிசியினுடைய அப்போதைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இதைவிட அவர் பல்வேறுபட்ட விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய அந்த ஈழம் சாட்சியமற்ற போரின் சாட்சியங்கள் என்ற நூலிலே பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய செய்தியாளர் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது, ஆனால் இவற்றை கடந்தும் கூட இந்த நாட்டிலே ஒரு நீதி கிடைக்கும், இந்த நாட்டிலே ஒரு நியாயமான ஏதோ ஒரு வழி பிறக்கும் என்ற எண்ணம் தமிழர்களிடம் இப்பொழுது இல்லாமலே போய்க் கொண்டிருக்கிறது. இதனைத்தான் உலகமும் உணர்ந்திருக்கிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை, இந்த உலகம் ஏன் இதனை உணர தலைப்பட்டிருக்கிறது? கனடாவுடைய விரக்தி என்ன? அமெரிக்காவுடைய கருத்து என்ன? ஐரோப்பிய நாடுகளுடைய கருத்து என்ன? ஏன் இந்த நாடுகள் இவ்வளவு தூரம் உங்கள் மீது எண்ணம் கொள்ள வேண்டும்? இவ்வளவு நாட்களும் ஏமாற்றி இருக்கிறது இலங்கை அரசு, சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை. அவர்கள் அந்த காப்பாற்றுகின்ற மனநிலைக்கு அவர்கள் வரவும் இல்லை, அந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த விடயங்கள் வலியுறுத்துகின்றன. அண்மையிலே கடந்த 7 நாட்களுக்கு முதல் வவுனியா மாவட்டத்தில் ஈச்சங்குளம் என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய மருத்துவத்துறை போராளியான பாபு கஜேந்தினி அவர்கள் பிபிசிக்கு ஒரு வழங்கிய செய்தியை நான் பார்த்தேன். யூடியூப் தளங்கள் பிபிசியினுடைய செய்தியிலே, பிபிசியினுடைய யூடியூப் தளங்களிலே இதனை இன்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாபு கஜேந்தினி இவரது முன்னாள் போராளி. இவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், தன்னுடைய கையை காட்டுகிறார், இவ்வளவு தூரம் நான் ரசாயன குண்டுகளால், புஸ்பரஸ் குண்டுகளால் எவ்வாறு எரிந்திருக்கிறேன் என்று. அதே போல அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார், என்னுடைய உடல் எரிந்திருக்கிறது, நான் என்னுடைய உடுப்பை கலட்டி காட்ட முடியும். நாங்கள் கூட்டமாக இருந்த பொழுது அந்த இடத்திலே பல பேர் எரிந்து சாம்பலாகினார்கள். பல பேர் எரிந்து காயங்களுக்கு எரிகாயங்களுக்குள்ளானார்கள். எங்கள் மீது ரசாயன குண்டுகள் வீசப்பட்டது, பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டது. அதற்கு சாட்சியமாக நானும் ஒரு பெண்ணாக இந்த மண்ணில் இருக்கிறேன் என்ற செய்தியை கடந்த 7 நாட்களுக்கு முதல் பிபிசிக்கு பாபு கஜேந்தினி என்கின்ற முன்னாள் போராளி தன்னுடைய சாட்சியத்தை வழங்கியிருக்கிறார். இதேபோல கிளிநொச்சியிலே கூட விவேகானந்த நகரிலே இவ்வாறான இந்த எரிகுண்டுகளுக்குள்ளான பெண் சாட்சியமாக இருக்கின்றார். பல பேர் இவ்வாறு இந்த மண்ணிலே இந்த எரிகுண்டுகளுக்குள்ளானவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஒரு சர்வதேச நாட்டினுடைய ஒரு சர்வதேச அமைப்பினுடைய சிபார்சோடு இவ்வாறான ரசாயன குண்டுகள் வீசப்படவில்லை அல்லது இங்கே ஏதாவது பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்படவில்லை, கொத்தணி குண்டுகள் வீசப்படவில்லை, அந்த மக்கள் அவ்வாறு கொல்லப்படவில்லை என்றால் அந்த விசாரணைக்கு ஏன் பகிரங்கமாக விடுங்கள், ஏன் நீங்கள் தடுக்க வேண்டும்? ஒரு சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் கதவை திறவுங்கள். உலகம் இதனைத்தான் செய்ய வேண்டும். இதனைத்தான் நாங்கள் கனடாவிடம் கேட்கிறோம், அமெரிக்காவிடம் கேட்கிறோம், ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கிறோம். இது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை, அது ஒரு சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இந்த உண்மைகள் வெளியிலே வர வேண்டும். இலங்கையிலே இது நீதியாக கிடைக்காது, இலங்கையிலே இந்த விசாரணை செய்ய மாட்டார்கள், இலங்கை நடக்காது என்ற காரணத்தினால்தான் இதனை நாங்கள் திரும்ப திரும்ப இந்த மண்ணிலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அழிந்து போனவர்கள் நாங்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள், போரிலே கொல்லப்பட்டவர்கள் நாங்கள். நாங்கள் தான் எங்கள் நிலங்களை இழந்திருக்கிறோம், எங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறோம், எங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறோம். மீண்டும் எங்களை அழித்தவர்கள், எங்கள் மீது குற்றம் புரிந்தவர்கள், எங்கள் மீது சுத்தம் புரிந்தவர்கள், எங்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை வீசியவர்கள், எங்கள் மீது ரசாயன குண்டுகளை வீசியவர்கள்தான் எங்களை நீதிபதிகளாக விசாரிப்பார்கள் என்றால் இந்த உலகத்தில் இது என்ன நீதியாக இருக்கும்? இது ஒரு நியாயமான நீதியாக வருமா? ஆகவே தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்று உலகம் கூட திரும்பி பார்க்க முனைப்பு காட்டுகிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் இதனை சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரம் கட்டியமைக்கப்பட வேண்டுமா? இங்கே 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன. அந்த இருக்கின்ற தேசிய இனங்கள், ஒரு இனம் அழிக்கப்பட்டது. இப்பொழுதாவது அந்த இனம் வாழுகின்ற பிரதேசத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு ஏன் இந்த நாடு முன்வரவில்லை? ஏன் இந்த நீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நீங்கள் சரியான ஒரு பாதையை திறக்க தயாரில்லாமல் இருக்கிறீர்கள்? அதனைத்தான் நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். ஆகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், உணவில்லாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள், அவர்கள் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கால் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் ரசாயன குண்டுகளால் கொல்லப்பட்டார்கள், மிகப்பெரிய யுத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்டுக்குள், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் அவர்கள் தொடர்ந்தும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று அவர்கள் வாழுகின்ற பிரதேசம் எல்லாம், அவர்கள் வாழுகின்ற இடங்களை எல்லாம் பறிக்கின்ற புத்த விகாரைகளும், அந்த இடங்களிலே அவர்களுடைய நிலங்களை பறிக்கின்ற செயல்பாடுகளையும் அரசாங்கம் மிக துல்லியமாக செய்து வருகின்றது. இது ஒரு மிக மோசமானது. ஆகவே இந்த மோசமான நிலைமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். இது உடனடியாக நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நான் மிகவும் தெளிவாக இந்த
கரு நியோஜ்ய கதாநாயகத்துமணி மே மந்திரிவரையா திகின் திகட்டம இத்தாம அசத்திய பிரகாச கருணம் மே பாலிமேத்துவேதி மே கலர்னி சம்பூர்ணம் தெமல டயஸ்போராவட்ட ரசாயனிக போம்ப பாவிச்சகாய் கழிக்கிறோம் கேனோ கவதாக்க ரசாயனிக போம்ப பாவிச்சகாய் கல்லா கீழே யுத்தாபராத விசேஷத்துவா கீழே இவகே தமை 2,95,000 பேரகன தமை அப்பே ரணுவிரோமே யுத்தி தின்னே 3,00,000 பவன முனிசிபல்யாக்குவாக தீனுகட்டு மேகலு கோதி ஹிட்டியே பெனலயானாயிட்டு வெடி தீனுகட்டு எல்டிடி க மிளேச்சி விதியட்டு புஞ்சி தர்றவங்க அத்தப்பாய கப்பனுகட்டு மேய கோதி ஹிட்டியே கீழ் பிரகான் கருத்தி
கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு என்னுடைய பேச்சுக்கு பதிலளித்த சரத் வீரசேகர அவர்கள், அவர் ஒரு சிங்கள தேசியவாதி. நான் அந்த வகையிலே ஒரு சிங்கள தேசியவாதியாக, ஒரு சிங்கள மக்களுடைய பிரதிநிதியாக நான் அவரை மதிக்கிறேன். ஆனால் நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நான் என் இனம் சார்ந்து பேச வேண்டிய உரிமையும் கடமையும் உள்ளவன். எந்த இனம் பாதிக்கப்பட்டதோ, இந்த இனம் அழிக்கப்பட்டதோ, எந்த இனம் இந்த ரசாயன குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டதோ, அந்த இனத்தின் சார்பாக என்னுடைய கருத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் இந்த இடத்துல என்னுடைய பதிவை மேற்கொள்கிறேன். ஆகவே நான் அவருடைய இனவாதி என்று சொல்வதற்கு அப்பால், நீங்கள் ஒரு சிங்கள தேசியவாதியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய கொள்கையை, உங்கள் இனம் சார்ந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து மனிதாபிமானத்தோடும் நியாயமான கண்ணோட்டங்களோடும் தமிழர்கள் மீது புரியப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம், ஏற்றுக்கொள்ளுகின்ற, நீங்க மன்னிப்பு கேட்கின்ற காலம், அதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலம் எப்பொழுது இந்த நாட்டுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு நீதி பெறும். யோசித்து பாருங்கள், யுத்தம் முடிந்து 30 ஆண்டுகள் நடந்த யுத்தத்தை 2009 முடிந்ததாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிந்து 13 ஆண்டுகள் இந்த நாடு நிம்மதியான ஒரு ஆட்சியை சந்தித்திருக்கிறதா?
இந்த நாடு இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறதா? இந்த நாட்டிலே பொருளாதாரம் சரியாக இருக்கிறதா? அல்லது ஆட்சியாளர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? ஆகவே இந்த கொல்லப்பட்ட நீங்கள் அநியாயமாக இந்த குண்டுகளை வீசி கொன்ற மக்களுடைய ஆத்மாக்கள்
என்பதைத்தான்
இந்த வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அவருடைய கருத்து என்பது கப்பால் நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். இந்த
நாட்டினுடைய
இது இருக்கும் என்பதை பதிவு செய்து
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, හැමදාම මෙතුමගේ කතාවේදී මේ මේ කතන්දර කියනවා. මේක හැමදාම කියන, ඒ කියන්නේ මම කියන්නේ මේ මේකේ පොයින්ට් එක තමයි හැම වෙලාවෙම කියන්නේ මිනිස් සංහාරයක් කරා, රසායන කවි ප්‍රහාරයල්ල කරා, මේවා කරේ නැහැ හමුදාවෙන්. දැන් අද වෙනකොට මොනවත් කළා නැහැ කියන හැම පාරක්ම දැන් හදලා. ඒ තියෙන ජන ජනතාවට කරන්න පුළුවන් ඔක්කොම සේවය කරලා තියෙන්නේ. අපි සියලුම ඒගොල්ලන්ට ඒගොල්ලන්ගේ යටිතල පහසුකම් හදලා දැන් කරන්න පුළුවන් හැම දෙයක්ම කරලා. ඒ ජනතාව දැන් කියනවා අපිට, අපේ අපේ රජයට දැන් කියන්නේ ඔබ මේකට ආපහු මේ වගේ තැනකට ගෙනියන්න එපා කියලා. මේ ජාතිවාදී කතා
කරන්නේ
මේ තැනකට ගෙනියන්න එපා කියලා කියන්නේ.
ඉතින්
මේගොල්ලන් මේ දේශපාලඥයෝ තමයි මේ තැනට ගෙනියන්නේ. මේ දේශපාලඥයන්ට මේ තැනට ගෙනියන්න දෙන්න එපා.
මේ හදන්නේ
සාමය ඇති කරලා මේ රට නියමාකාරයෙන් ගෙනියන්න. ඒකට ඒකට හැමදාම ওই කතාව කියන්න එපා. හැමදාම ඔබ කියන්නේ ජනසංගමය මේ දේවල් කියන්නේ මේව කතා කරන්න එපා අපව. දැන් අවුරුදු 14ක් ගිහිල්ලා තවත් මොකද්ද කරන්නේ?
පවෙන් සිතේ. සීදරමන්තෝ.
ගෞරව ප්‍රදී සමානායර අවர்களே, நான் சொல்லுவது மனித படுகொலைதான். ரோட் அழிந்தது, கட்டிடம் அழிந்தது, நீங்க ரோட்டு போட்டு தந்துட்டீர்கள் அல்லது கட்டிடம் கட்டிட்டீர்கள் என்பதல்ல. அங்கு நடந்தது மனித படுகொலை, இனப்படுகொலை. அதற்கான நீதி அதனைத்தான் கேட்கிறேனே தவிர நான் வீதி கேட்கவில்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அழிக்கப்பட்டவர்கள் நாங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். அந்த இனத்தின் குரலாக
பேசுகிறதே
தவிர
ගරු නලින් පෙනාණ්ඩු මැත්තෝ, ඔබතුමාට මිනිත්තු 16ක කාලයක් තියෙනවා.
ආයේ පාදිකපට ඉනතින් සර්.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි,
ඕඩර් ප්ලීස්. ගරු හර්ණිය අමරසූරි මැත්තණිය මූල ආසනයට.
මුලසුන ඔබවන ගරු මන්ත්‍රීතුමනි, මුදල් ආර්ථික ස්ථාවීකරණ සහ ජාතික ප්‍රතිපත්ති පිළිබඳ අමාත්‍යංශය මගින් ඉදිරිපත් කරන ලද නියෝග හා රෙගුලාසි කීපයක් විවාදයට ගැනීම වෙනුවෙන් අදහස් ප්‍රකාශ කිරීමට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. අපි මම හිතන්නේ අද එක රෙගුලාසි විශාල ප්‍රමාණයක් ඉදිරිපත් කරත් ඉතාමත් අවශ්‍යෙන්ම අපිට මේ රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්න, ඒ වගේම ශක්තිමත් කරපු ආර්ථිකය ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් වැඩපිළිවෙළක් සඳහා අවශ්‍ය කරන ඉතාමත් වැදගත් පනත් කීපයක්, ඒ වගේම සංශෝධන කීපයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම අපි කවුරුත් දන්නවා පහුගිය කාලේ අපේ ආර්ථික පිළිබඳ විශාල ප්‍රශ්නයක් වුණ වෙලාවේ අපිට බලපෑපු කරුණු තුනක් තමයි අපේ රටේ ආර්ථිකය කඩා වැටීමට මූලිකව හේතු වුණේ. ඒ පළවෙනි එක තමයි විශේෂයෙන්ම කොවිඩ් වසංගතයත්, ඒ වගේම මේ රටේ තිබ්බ ආර්ථිකය කඩා වැටීමත් එක්ක මේ රටට ලැබෙන විදේශ ප්‍රේෂණ ප්‍රමාණය අඩුවීමත්, සංචාරක ව්‍යාපාරයේ කඩා වැටීම තුළ සංචාරක ව්‍යාපාරයෙන් ලැබෙන ආදායම අඩුවීමත්, ඒ වගේම අපනයනය සහ මේ රටට ඩොලර් ලබා දෙන අපනයන කඩා වැටීම, එහෙම නැත්නම් අඩුවීම තුළ රටේ ආදායම අඩුවීම තමයි අපිට තිබ්බ මූලික ප්‍රශ්න කිපය. මේකෙදි අද අපි ඉදිරිපත් කරලා තියෙන මේ පනත් සංශෝධන පනත්වල තියෙන ඉදිරිපත් කරලා තියෙන පනත් දිහා බලපුවම අපේ රාජ්‍ය ආදායම වැඩි කර ගැනීමට සඳහා අපි විශාල වැඩකොටසක් කරනවා. ඒ වගේ මේ වැඩකොටස ඉදිරිය යන්න මේ තීන්දු, මෙහෙම නැත්තම් මේ වැඩපිළිවෙල සාර්ථක කරගන්න අද ඉදිරිපත් කරලා තියෙන මේක ප්‍රයෝජනවත් වෙනවා. මේකේ පළවෙනිම තමයි අපේ රාජ්‍ය ආදායම මේ රටේ දේශීය වශයෙන්ුත් රාජ්‍ය ආදායම කඩා වැටුණා. මේ රාජ්‍ය ආදායම කඩා වැටීම තුළට විශාල වශයෙන් අපි පහුගිය කාලය තුළ අපි ඉදිරිපත් කරපු අයවැය ඉදිරින් ඉදිරිපත් කරපු සහනත්, ඒ වගේම බදු සහන ලබා දීම තුළින් රජයේ ආදායම කඩා වැටීමකට පත් වුණා. ඒ නිසා තමයි අපි මේ තුළදී විශේෂයෙන්ම මත්පැන්, ඒ වගේම දුම්කල සහ ඒ වගේම ඉන්ධන සඳහා අපි බදු පැනවීමක් අපි කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම මේකෙදී අපි මත්ස්‍යයන් සහ දුම් වැටි සඳහා ඒ ඉදිරිපත් කරපු බදු වැඩිවීම මේ රටේ ජනතාවකට සෞඛ්‍ය පැත්තෙන් වගේම රටේ ආදායම වැඩි කර ගැනීමට කටයුතු කිරීම පිළිබඳ අපි විශේෂයෙන්ම ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මොකද බදු ආදායමට ඍජුවම බලපාන දෙයක් තමයි මේ සම්බන්ධ ලැබෙන බදු. ඒ වගේම තමයි අපි අද ඉදිරිපත් කරන ගුවන් තොටුපළ සහ වරාසා ගුවන් තොටුපළ සංවර්ධන බදු සංශෝධන පනත. මේකෙදී අපි බලාපොරොත්තු වෙන්නේ විශේෂයෙන්ම අපි මේ සම්බන්ධව කාරණා 12ක් සම්බන්ධව අපි අද ඒ සංශෝධන ඉදිරිපත් කරලා තියෙනවා. විශේ෷යෙන්ම මේ භාණ්ඩ ආනයනය කිරීම සහ අපනයනය කිරීමේදී මේ රටට අවශ්‍ය කරන යෙදවුම් වලට අවශ්‍ය කරන දේවල් සඳහා සහන ලබා දෙන්න. විශේෂයෙන්ම අපි දන්නවා ආර්ථික අර්බුදයත් එක්ක අපි විශාල වශයෙන් මේ රටේ අපනයනය කරන්න ආනයනය කිරීම සම්බන්ධවදී අපි විශාල සම්බාධක එහෙම නැත්නම් බාධා පැනෙව්වා. මේ රටේ තියෙන ඩොලර් ප්‍රමාණය ආරක්ෂා කරගන්න, එහෙම නැත්නම් මේ අපිට තියෙන ලැබෙන තියෙන ඩොලර් ප්‍රමාණය එළියට යන එක වළක්වා ගන්න අපි විශාල වශයෙන් අපි යම් බාධා පැනගුවා. දැන් අපි පහුගිය මාස කීපයක් තියා දිහා දැක්කම අපි ඒ එකෙන් එක නිදහස් කරගෙන නිදහස් කරගෙන නවත සාමාන්‍ය ආර්ථිකයකට තියෙන ලක්ෂණ පෙන්නුම් කරගෙන නිදහසේ අපනයන සහ ආනයනය කිරීම සඳහා අවශ්‍ය පහසුකම් සපයන වැඩපිළිවෙලකට අපි ගිහිල්ලා තියෙනවා. මොකද මට මතකයි පහුගිය 2022 වෙද්දී 2022 සැප්තැම්බර් ඔක්තෝබර් වෙද්දී අපි බහන්ඩ 1480ක් මේ රටට ආනයනය කිරීම නවත්තලා තියෙනවා. අද වෙද්දී ඒක 685ක් වෙනකන් අපි අඩු කරගෙන තියෙනවා. නමුත් ඉදිරි මාස කීපයක් යද්දී මේ 685 තියම් ප්‍රමාණයක් ආනයනය කිරීම සඳහා අපිට අවස්ථාව ලබා දෙන්න පුළුවන්. ඒතකොට මේ අපි අද මේ ඉදිරිපත් කරලා තියෙන මේ වරාය හා ගුවන් තොටුපළ සංවර්ධන බදුවලදී අපි විශේෂයෙන්ම අපි බලන්න ඕන මේ ආයෝජකයෝ අපේ රටෙන් අපනයනය කිරීම සඳහා විශේෂයෙන්ම සමහර රෝ මෙටීරියල්ස් එහෙම නැත්නම් ඒ නිෂ්පාදනය කරන්න දේවල් අමුද්‍රව්‍ය මේ රටට ගෙන්වීමේදී අපි බාධා කිරීම එහෙම නැත්නම් අපි සීමා කිරීම කරලා තියෙනවා. මේ තුලදී මේ තුලින් මේ වලින් නිදහස් කිරීම අපි අද වෙද්දි කරලා තියෙනවා. මේ සඳහා ඒතොර ඍජුවම අපනයන කරුවට මේකේ වාසියක් එනවා. ඒ වගේම අපි අද ඉදිරිපත් කරලා තියෙන මේ සංශෝධනයේදී විශේෂයෙන්ම අපි රුපියල් 60,000ක් වෙනකන් මේ සමහර අපි ගේනවා සමහර දේවල් ටෙස්ට් කරන්න. එහෙම නැත්නම් පරීක්ෂණ කටයුතු කරලා ඒ අත්හදා බැලීම් කරලා අපනයනයට අවශ්‍ය කරන දේවල් යෙදවුම් වලට පාවිච්චි කරන දේවල් අපි බදු වලින් නිදහස් කරලා තියෙනවා. ඒ වගේම අපිට අවශ්‍ය කරනවා අපි විශාල වශයෙන් අපිට ඉල්ලුමක් තියෙනවා බෝට්ටු නිෂ්පාදනය කරන. එහෙම නැත්නම් ඒ සම්බන්ධ වෙච්ච කර්මාන්ත විශාල ප්‍රමාණයක් මේ රටේ අපනයනය සඳහා විශාල අප ආර්ථික දායකත්වයක් අපිට ලබා දෙන මේ සම්බන්ධවත් අපි විශේෂයෙන්ම මේ බදු සහනය එහෙම නැත්නම් මේ සහන ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම අපේ ලංකාවේ තියෙන ලොකුම ප්‍රශ්නය තමයි විශාල විදුලි බිලක් තිබීම. මොකද අපි කලාපීය රටවල් එක්ක සංසන්දනය කරපුවම මේ රටේ විශාල විදුලි බිලක් තිබීම තුළ අපනයන කරුවා එහෙම නැත්නම් දේශීය නිෂ්පාදකයා එහෙම නැත්නම් සුළු හා මධ්‍යම පරිමාණ ව්‍යාපාරිකයා විශාල පීඩනයකට පත්වෙන විදුලි බිලක් අපේ තියෙනවා. මේක අපි කවුරුත් පිළිගන්න ඕන. ඒ අපේ පහුගිය කාලේ අවුරුදු 5-10ක් තුළ අපි ක්‍රමවත්ව මේ සඳහා විසඳුමක් ලබා දීමේ නොදීමේ ප්‍රතිඵල අද අපි අත්විඳිනවා. නමුත් රජයක් හැටියට අපි ඒ පහුගිය කාලේ ගැන කතා කිරීම නෙමෙයි, අපිට ඉස්සරහට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල පුරාණ ජීවන බලශක්ති වැඩි කරලා තාප බලාගාර වලින් වගේ ඒ වගේ අධික වියදමක් දරලා තාපය නිෂ්පාදනය කරන ඒවලින් ඈත් වෙලා පුනර්ජීවනයේ බලශක්තිය සඳහා වැඩි දායකත්වයක් ලබා දෙන වැඩපිළිවෙලකට අපි ගිහිල්ලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම සෝලා ඒ සම්බන්ධව සෝලා පැනල් සම්බන්ධව තියෙන ඒ තියෙන බාධා කිරීම එහෙම නැත්නම් ආනයනය කිරීමේදී තියෙන ඒ බදු ඒ වගේම ඒවට තියෙන සහන මේ තුලින් වැඩි කරලා තියෙනවා. ඒ නිසා අපි ඉදිරියේදී අනිවාර්යයෙන්ම මේකේ ප්‍රතිඵලය තියෙන්නේ අපේ ආනයනයක අපේ අපනයනය කරුවන්ට අවශ්‍ය කරන තමන්ගේ වියදම එහෙම නැත්නම් තමගේ cost of production එක මේ තුලින් අඩු කරගන්න පුළුවන්. ඒකේ ප්‍රතිඵලයේ තියෙන්නේ අපිට තව තවත් ලෝක වෙළඳපොළත් එක්ක ශක්තිමත්ව තරඟ කරන්න පුළුවන්. මොකද අපි පහුගිය කාලේ දැක්ක අපේ රටේ කර්මාන්තවලදී විශාල වශයෙන් කර්මාන්තකරුව මේ රට දාලා යනවා. තවත් වෙනත් විශාල රටවල් ප්‍රමාණයක් තියෙනවා. අපේ තරඟ වෙළඳ අපේ තියෙන වෙළඳපොළ ලබා ගන්න. එහෙම නැත්නම් අපේ තියෙන කර්මාන්ත ශාලාවලට දේවල් වලට වැඩි පහසුකම් ලබා දීලා එයයි අපේ කර්මාන්ත ශාලා ටික එහෙට ගෙන ගන්න විශාල වැඩපිළිවෙළක් තියෙනවා. ඒ නිසා අපි මේ තුල මේක රඳවා ගන්න නම් අපි මේ විදුලි බිල වගේම අනිකුත් සියලු පහසුකම් මේ රටේ ජනතාවට අපනයන කරුවට ලබා දෙන්න ඕන. ඒ වගේම අපි මේ සම්බන්ධව අපගමන බද්ධ පිළිබඳ සංශෝධනයක් කරලා තියෙනවා. මේකදී අපි කල්පනා කරන්න ඕන විශේෂයෙන්ම මේක සම්බන්ධව සංචාරක ව්‍යාපාරය. අපි පහුගිය කාලේ දිගටම කිව්වා අපි දෙවන ගුවන් තොටුපළක් හැදුවත් මං හිතන්නේ අපි ගුවන් තොටුපළක් හදලා ඒක ඉස්සරහට ගෙනියන්න ඒක සංවර්ධනය කරන්න ඒකට සංචාරකයෝ ගෙන්න ගන්න වැඩපිළිවෙලකට අපි ගියේ නැහැ. ඒක මොකද අපි ඒක කෙරුවේ අපි ආණ්ඩුව පෙරළුණු ගමන් ඒක දේශපාලන මාතෘකාවක් බවට පත් කරගත්තම සාමාන්‍ය ඕනම ව්‍යාපාරයකට ඕනම ආයතනයකට ඒක දේශපාලන පැත්තට ඒ කතිකාවක් වලට ආයතනය ගෙනියන්න බෑ. නිසා අපි කරන වැරද්දක් තමයි මේ රටේ කවුරු හරි නායකයෙක් තමන්ගේ දර්ශනයක් එක්ක වැඩපිළිවෙලක් හැදුවට පස්සේ ඒකට විරුද්ධව අදහස් දැකීම තුළ ඒකට වැඩපිළිවෙලකට යන්නේ නැතුව ඒක එක පැත්තක් ඒක අතහැර දානවා. ඒ නිසා මම හිතන්නේ එහෙම නෙමෙයි මේක ජාතික අපේ රටේ ජාතියට අවශ්‍ය එහෙම නැත්නම් ජාති රටට අයිති දෙයක්. ඒ නිසා කොයි ආණ්ඩුවක් ආවත් මේ සම්බන්ධව කටයුතු කරන එක තමයි රජයක් එහෙම නැත්නම් රජයක දින වගකීම. ඒ නිසා තමයි මම හිතන්නේ විශේෂයෙන්ම මත්වල අන්තර්ජාතික ගුවන් තොටුපළ සංවර්ධනය කරන්න අවශ්‍ය කරන හැම පියවරක්ම අපි ආණ්ඩුවක් වශයෙන් ගන්න ඕන. ඊළඟ ආණ්ඩුවක් ආවත් ඒගොල්ලොත් ගන්න ඕන. මොකද හේතුව ඒකේ ප්‍රතිඵල දෙන්නේ රටේ ජනතාවට. මම හිතන්නේ විශේෂයෙන්ම මේ සම්බන්ධවත් ඒ ගතු තීන්දුව ඒ ගුවන් තොටුපළ ශක්තිමත් කිරීම ඉතාමත් අවශ්‍ය වෙනවා. ඒ වගේම මේ බෝට්ටු ඒ කියන්නේ අපි දැනගන්න ඕන අපි ඉතාමත් ලෝකේ තියෙන විශාල බලවත් රටක් ඉන්දියාව කියන්නේ. ඒ ලෝකේ තියෙන ලොකුම ජනගහන ඉන්න රට, ලෝකේ තියෙන ලොකුම ආර්ථිකය තියෙන රටවල් 3-4 ඇතුළත තියෙන රටක්. හැබැයි අපි කිලෝමීටර ගාණක් මෙහා පැත්තේ ඉන්දියාවට මෙහා පැත්තේ ඉඳගෙන අපි ඒකේ වාසිය ගන්නවද කියන එක අපි බලන්න ඕන. විශේෂයෙන්ම සංචාරක ව්‍යාපාරය තුළ ඒ වගේම මේ වගේ රටවල් තියෙද්දී විශේෂයෙන්ම මේ ගුවන් තොටුපළකට අමතරව බෝට්ටු වගේ දේවල් වලින් මේ සම්බන්ධව ප්‍රවාහන කටයුතු වගේම ඒ වගේම අනිකුත් භාණ්ඩ ගැනීම සම්බන්ධව කටයුතු කරන්න ඕන තරම් හැකියාව තියෙනවා. එනිසා තමයි මේ අනාගතයේදී මේ බෝට්ටු වාගේ දේවල් වල හරහා මේ සංචාරකයන් මේ රටට ගෙන්වා ගැනීම සඳහා දිරිගැන්වීම සඳහා මේ අපනයන බද්ද සංශෝධනය කරලා සංචාර කර්මාන්තයට වගේම රටවල් දෙක අතර රටවල් වල තියෙන දුරස්ථභාවය ලං කරලා ඒ රටවල් අතර තියෙන සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරන්න අවශ්‍ය පියවර අරගෙන තියෙන්නේ. ඒ වගේම මම විශේෂයෙන්ම තවත් අවධානය යොමු කරන්න ඕන පහුගිය මේ දින කීපය තුළ අපි දැන් සෑම මාසයක් පුරාම මාසෙන් මාසෙ අපි මේ උද්ධමනයේ සම්බන්ධව අපි රටට පණිවිඩයක් එහෙම නැත්නම් උද්ධමනයේ පිළිබඳව වාර්තාවක් ලබා දෙනවා. විශේෂයෙන් අපි කියන්න ඕන පහුගිය මාස 6-7ක් ඇතුළත අපි හැම මාසෙම මේ ආහාර උද්ධමනයත් ඒ වගේම සාමාන්‍ය රටේ උද්ධමනයත් අපි අඩු කරගෙන මේ වෙද්දී ආහාර උද්ධමනය 85%කට පමණ තිබ්බ ආහාර උද්ධමනය මේ ගිය මාසේ වෙද්දී 127% ප්‍රමාණයකට අපි අඩු කරගෙන තියෙනවා. එතකොට ඒ වගේම මේකේ ප්‍රතිලාභ ලැබෙන්නේ රටේ ජනතාවට. එතකොට ඒ වගේම අපිට තව වාසිය යහගත සත්‍යයක් අපිට ඇවිල්ලා තියෙනවා. ඩොලරයට සාපේක්ෂව මේ රටේ මුදල රුපියල ශක්තිමත් වීම තුළ මං ඉදිරියේදී අපි බලාපොරොත්තු වෙනවා මේ උද්ධමනයේ වේගය තවත් අපිට අඩු කරගන්න පුළුවන්. ඒ ඩොලරයට සාපේක්ෂව මුදල ලංකා මුදල ශක්තිමත් වීම තුළ මේ රටේ බහඬ තව තවත් අඩු වෙන්න අවස්ථාව ලැබෙනවා. මොකද අපි පහුගිය කාලේ දැක්ක අපිට දෙකක් තිබ්බා. එක ප්‍රශ්නයක් තමයි මේ ලෝකෙ තිබ්බ ආර්ථික අවෘද්ධියත් එක්ක විශාල වශයෙන් ලෝකෙ දින බහඬ මිල ඉහළ ගියා. බහඬ සැපයුම් ප්‍රමාණය අඩු වුණා. ඒ වගේම අපේ රටේ ආර්ථික අර්බුදය තුළ අපේ ඩොලර එක ඉහළ ගියම තුළ මේ දෙකම එකතු වුණාම විශාල ප්‍රශ්නයක් එහෙම නැත්නම් ඒක විශාල පීඩනයක් මේ රටේ පාරිභෝගිකයාට වගේම රටේ ජනතා සියලු දෙනාටම ලැබුණා. පීඩනයක් ඇති වුණා. ඒ නිසා දැන් අපි මේ ඩොලර් එකට මේ ලංකා මුදල ශක්තිමත් වීම තුළ මං හිතන්නේ අපිට විශාල පහසුකම් ප්‍රමාණයක් මේ රටේ ජනතාවට දෙන්න පුළුවන්. මොකද හේතුව අපි තමුන්නාසලා අපි දන්නවා කවුරුත් මේ රටේ විශාල වශයෙන් අපනයනය කරන රටක්. මොකද අපි නිෂ්පාදනය කරනවට වැඩිය විශාල ප්‍රමාණයක් බේත් ටිකේ ඉඳලා ආහාර ටිකේ ඉඳලා අවශ්‍ය කරන සෑම දේවල් එහෙම නැත්නම් අමුද්‍රව්‍ය විශාල ප්‍රමාණයක් මේ රටට ආනයනය කරනවා. මේකෙදි පළවෙනිම කාරණය තමයි ඩොලරයට අපි ගෙවන මුදල. ඉතින් මේ නිසා මම හිතන්නේ ඉදිරි අනාගතයේදී ඉදිරි මාස කීපය තුළ විශාල වශයෙන් අපිට බහන්ඩ මිල අඩුවීම තුළ ඒ වගේම කර්මාන්ත සඳහා අවශ්‍ය කරන අමුද්‍රව්‍ය තුළ අමුද්‍රව්‍යට වෙන වටිනාකම අඩුවීම තුළ මේ රටේ නිෂ්පාදනය වැඩි කරගෙන අපිට උද්ධමනය අඩු කරගන්න වැඩපිළිවෙලකට අපිට යන්න පුළුවන්. ඒ නිසා අපි ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙන අනිවාර්යයෙන්ම මේ දෙසැම්බර්ෙද්දී උද්ධමනය තනි ඉලක්කමකට ගේන්න අපිට හැකියාව ලැබෙනවා. මේ තුල ඒ වාසිය රටේ ජනතාවට ලැබෙනවයි කියන එක අපිට මතක් කරන්න පුළුවන්. ඒ වගේම තමයි අපි පහුගිය කාලේ අපි විශාල වශයෙන් දැක්කා මගේ අමාත්‍යංශයට සම්බන්ධව මම කතා කරොත් විශාල වශයෙන් මේ රටේ කොවිඩ් වසංගතයත් ඒ වගේම මේ රටේ ආර්ථික ප්‍රශ්නයත් එක්ක මේ රටේ වෙළඳපොළ සමතුලිතභාවය නැතුව ගියා. අසමතුලිතතාවයක් මේ රටේ වෙළඳපොළ තුල තිබ්බා. ඒක නැවත ඒ සමතුලිතතාවය රැකගන්න අපේ අමාත්‍යංශවල විශාල වැඩ කොටසක් කරන්න අපිට සිදු වුණා.
කරුණාන්විතතුමා තව විනාඩි දෙකයි.
විශේෂයෙන්ම අපි කල්පනා කරුවොත් ඒ කාලය තුල විශාල අධික ලාභ තීරු තියාගෙන ඒ වගේම බහඬ සංගවාගෙන තියාගෙන ඒ වගේම බහඬ වෙළඳපොළ නිකුත් කරන්නේ නැතුව විශාල ප්‍රශ්න ජනතාවක් අපේ රටේ තිබ්බා. ඒ නිසා අපි විශාල වශයෙන් එකට වැඩ කළ නැවත මේක සමතුලිතතාවය පවත්වා ගන්න විශාල වැඩ කොටසක් කෙරුවා. ඒ වගේම මම ඊයේ සෞඛ්‍ය අමාත්‍යංශයත් එක්ක අපි සාකච්ඡා කළා. විශේෂයෙන්ම මේ රටේ තියෙන ආහාර පාන නිෂ්පාදනය කරන ආහාර පාන වෙළඳාම් කරන ඒ වගේම අනිකුත් සියලු දේ සම්බන්ධ තියෙන සෞඛ්‍ය තත්ත්වයත් ඒ වගේම පාරිභෝගික අධිකරණයත් ඒකේ තියෙන වගකීම සම්බන්ධව මම විශාල වශයෙන් අවධානය යොමු කරලා අපි ඊළඟ සතියේ වෙද්දී සෑම වෙළඳ සැලකම ඒ ප්‍රදේශයේ ඉන්න PHI මහත්තයා ඒ PHI මහත්තයාගේ ඒ වගේම පාරිභෝගික අධිකාරියේ නිලධාරීන්ගේ නම්බර ප්‍රදර්ශනය කරලා තියන්න ඕන. ඒ හැම අලෙවි සැලකම පාරිභෝගිකයකට එතනදී අවස්ථා අසාධාරණයක් වුණා නම් එයාට ඒකට සෑහීමකට පත් වෙන්න බැයි නම් ඒ එක්ෂණිකයෙන්ම ඒ අයට එයා අර නිලධාරීන්ව සම්බන්ධ කරගන්න තමන් දැනුවත් කරලා තියන්න ඕන සෑම අලෙවි සැලකම. මේකෙදී අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඒ අයට කරදර කිරීමක් නෙමෙයි. ඒ අයගේ තියෙන ගුණාත්මක භාවය තියෙනවනම් එයා හරියට මේ ව්‍යාපාරය කරනවනම් අදාළ නිලධාරීන්ට සහ පාරිභෝගිකයව එයා විසින්ම සම්බන්ධ කරලා දෙන්න පුළුවන් ඒ තියෙන අඩුපාඩුවක් කියන්නේ. ඒතකොට අපිට ඒක නිවැරදි කරගැනීමේ අවස්ථාව ඒ හරහා ලැබෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ පහුගිය කාලය තුල තිබ්බ මේ ප්‍රශ්නකාරී තත්ත්වය දැන් මගහැරීමේ යන වෙලාවේ පාරිභෝගිකයන්ට අපිට විශාල සහන ලබා දෙන්න පුළුවන් වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරලා තියෙනවා කියන එක මතක් කරමින් විශේෂයෙන්ම මේ ආර්ථිකයේ ශක්තිමත් කිරීම තුළ මේ රටේ ජනතාවට ඉදිරි මාස කීපය තුළ තව තවත් සහන ලැබිලා ඒ අවශ්‍ය කරන පහසුකම් ටික ලබා දීලා මේ ආර්ථිකයේ ශක්තිමත් කිරීම අපිට කරන්න පුළුවන් කියන එක මතක් කරමින් ස්තුතියන්ත වෙනවා.
බොහොම ස්තුතියි. Honorable Suresh Vadivel, you have 3 minutes.
Thank you, madam. சபை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று நிதியமைச்சருடைய இந்த விவாதத்திலே விசேடமாக மதுரை மாவட்டத்திலே மதுரை பல்லக்கட்டுவ நாவில பகுதியிலே வசித்து வந்த ராஜம் ராஜகுமாரி என்பவர்கள் கொழும்பு பொருளை கொட்டா வீதியில் ஒரு வீட்டிலே பணிப்பெண்ணாக சேவை செய்து கொண்டிருந்த போது கடந்த 11 தேதி வெளிக்கட ராஜகிரிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இறந்திருக்கின்றார். போலீசாரினால் கைது செய்யப்பட்ட போது அந்த பெண் நல்ல முறையில் இருந்திருக்கின்றார். ஆனால் போலீசாரின் தாக்குதல் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கின்றார். 3 பிள்ளைகளுடைய ஒரு தாய். அவர் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், நாவில பிரதேசம் தெமோதரை சேர்ந்தவர். இவர் இறந்து போலீசாரினால் பிழையான தகவல் கொடுக்கப்பட்டு 10,000 ரூபாய் நிதியும் அந்த ஒரு திரைப்பட நடிகையுடைய வீட்டிலே தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அந்த அங்கு வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த திரைப்பட நடிகையினுடைய முறைப்பாட்டுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்று இந்த பெண் முழுமையாக 41 வயதுடைய ராஜகுமாரி ஒரு புதினமான முறையில் இறந்திருக்கின்றார். போலீசாருடைய தாக்குதலால் அவர் இறந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. போலீசாருடைய தாக்குதலால் அவர் இறந்து அந்த பெண்மணி இன்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆணைக்குள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட போலீசார் இது சம்பந்தமாக எந்த விதமான எதுவிற்காக எங்களுடைய முறைப்பாட்டை அடுத்து 2 போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களை இடைநிறுத்தம் செய்து 4 பெண் போலீசாரை அவர்கள் இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள். இது சட்டத்துக்கு புறமான விடயம். சட்டத்திற்கு சரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஒரு பெண் இறந்திருக்கின்றார், 3 குழந்தைகளுடைய தாய், ஒரு எந்த எப்படி ஒரு தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளர் வர்த்தகருமான சுதர்மா நெத்திக்குமார் அவருடைய வீட்டில் தான் இந்த பெண் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக நான் இந்த பெண்ணை போலீசார் மிக மோசமாக முருக்கமாக தாக்கியிருக்கின்றார்கள். அந்த தாக்கத்தின் காரணமாக நல்ல சுகாதாரமாக இருந்த இந்த பெண் இறந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நான் இந்த பாராளுமன்றத்திலே போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, மலையகத்திலே சேவை செய்கின்றவர்கள் பலருக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் இந்த கொழும்பிலே தலைநகரிலும் பிறப்பகுதியில் நடந்திருக்கின்றன. ஆகவே மலையத்தை சார்ந்த இளைஞர் யுவதிகள், பணிப்பெண்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மிக இதா அதிசய அவசியமே தேக்கநிசாம் சிங்களை வசாக்கியான வினாடிய சபவத்துவனி மேக டெலிவிஷன் டிராமா இன்ன சுதர்மா நெத்திக்குமார் எதிர்ப்பு ராஜம் ராஜகுமாரி நெதர்வலி தெமோதர பிரதேசம் நாவில வத்தை இட்டு போ காந்தா அவரு அத்தலிசக்கா போலீசியிட பாரதியில எக்குலசுந்த அவச துளசுந்த உதே மேரலா போலீசியங்க ஆலத்தின் வைக்கிறதமாய் தேட்ட ரோகல் ஆராய்ச்சி மார்க்க கியான் இதுக்கோட்ட மே போலீசியங்க ரூபியா தாதா சளி தண்ணி பொடிய கணியன் ரூபியா தாதா விசிபந்தா கதியில ஐன்ஸுக்கு பொடியிலமாய் இல்லாமல் துணி வயசு அத்தராய் ஐ அட்டாய் மே லமாய் தூந்தா ஏ காந்தா வக்கீல கட்டி வளதால தீவராய் மே மேக பலவெனிக்க நிவே சபா 10 மணி மே கொலம்பவிலா கந்த உடனே வடக்கணவில காந்தா உள்ள வெட பிரஷ்னா தவத் மே கொள்ளைக்கு மேலாம் எங்க ஈப்ப காந்தா கணிக்கு மேலத்தினா மே வகை மிக திகட்டமா மே பிரச்சனை ஆனோம் என்னிசா மே சம்பந்த விஷய அவதான யோமுக்கிறனா மங்க இல்லி மக்கறோம். அத்தோடு கல்வியேட் கல்லூரில சிறுபாத கல்வியேட் கல்வி உட்பட ஏனைய கல்வியேட் கல்லூரில 7800 மாணவர்கள் அங்கு வெளியேறி அவருக்கு இன்னும் நியமனம் கிடைக்காம இருக்கின்றது. அத்தியாபனம் அதான் சட்டசியா College of Education out to che ye tarna tarna tam patti mambinitika to prashna kalatinarate ye sambandha adhyapana vimukarva bhoma stuti avasthavadu. Thank you sir.
Thank you.